Gaurav Douglas Devananda.
நன்றி. சபைகளுக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ குழுக்களினுடைய பிரதி தவிசாளர் அவர்களே, இன்றைய புத்த சாசனம் மற்றும் வடமேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சு வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் தொடர்பாக எனது கருத்துக்களையும் முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் கொடுத்ததற்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இங்கு எனக்கு முன்னால் பேசிய அமைச்சர் சஜித் பிரேமதாசா அவர்கள் தேசிய நல்லிணக்கம் தொடர்பாக பல விடயங்களை முன்வைத்திருக்கின்றார். அவர் தன்னுடைய தகப்பனார் போல் தேசிய நல்லிணக்கத்தை முன்னெடுப்பார் என்ற நம்பிக்கை இருந்தாலும் இந்த சபையில் சில கருத்துக்களை நான் இங்கு கொண்டு வர விரும்புகின்றேன். இன்று எனது இந்த உரையை கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் கீழ் வருகின்ற தொல்பொருள் தினக்களத்திலிருந்து ஆரம்பித்து புத்த சாசன அமைச்சின் ஊடாக National integration.
Garbantua Katagara.
Father. So I think you will be in genuine in that. So anyway, I have to raise some points here. Tolborul Tinakalatin Akiramipu Enbadu Emadu Makkalai Kadantha Yuddha Kaalathai Vida Adhigalavil Unarvu Reethiyaga Paadithu Varugindra Oru Seyalpaadagave Amaindhu Varugindrathu. Yuddha Kaalathil Palvaru Paadippugal Irundha Podhilum எமது மக்கள் தங்களது மத வழிபாடுகளை மேற்கொண்டாவது சற்று தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இன்றும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் எமது மக்கள் வாழ்ந்து வருகின்ற நிலையில் தாங்கள் காலங்காலமாக வழிபாடுகளை மேற்கொண்டிருந்த மத ஆலயங்களை கூட பறிகொடுத்து வரும் நிலையிலேயே பரிதவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கமாய் பன்சலாய் பெவ அதாவது ஊரும் பன்சலையும் குளமும் தாது கோபுரமும் என்று சிங்கள பௌத்த மக்கள் வாழ்வியலில் இருந்து வருகின்ற கட்டமைப்புக்கு ஏற்ப ஏனைய இன மத மக்களும் ஊரும் மத வழிபாட்டு தலங்களும் குளங்களும் கோபுரங்களும் என்ற கட்டமைப்பின் கீழ் வாழ்ந்து பழகியவர்கள். அந்த வகையில் எமது மக்களது வாழ்விடங்கள், வாழ்வாதார இடங்கள் மற்றும் வழிபாட்டு இடங்கள் என்பன தொல்பொருள் திணைக்களத்தினால் அபகரிக்கப்பட்டு வருகின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையானது வடகிழக்கு மாகாணத்தில் தொடர்கின்றது. அந்த வகையில் பல நூற்றாண்டு காலமாக எமது மக்களால் வழிபட்டு வந்த முல்லைத்தீவு செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய விவகாரம், புல்மூட்டை அரிசி ஆலை மலைப்பகுதி விகார அமைத்தல் விவகாரம், கும்ளமுனை குறுந்தூர் மலையில் விகார அமைத்தல் விவகாரம், வவுனியா நெடுங்கேணி வடுக்குநாரி மலை ஆதிசிவன் ஆலய விவகாரம், ஐயனார் ஆலய விவகாரம், தென்னமரவடி கந்தசாமி மலை விகார அமைப்பு விவகாரம், மூதூர் சூடைக்குடா மத்தள மலை பகுதி முருகன் ஆலய விவகாரம், கோணேஸ்வர ஆலய விவகாரம், முல்லைத்தீவு மூன்று முறிப்பு கண்ணகி அம்மன் பற்றாப்பளை கண்ணகி அம்பாள் ஆலயம், சிவபுரம் சிவாலயம், ஒட்டு சுட்டான் தான் தோன்றி ஈஸ்வரர் ஆலயம், மாந்தை கிழக்கு ஆதிசிவன் கோயில் போன்ற ஆலயங்களுக்கு அருகிலுள்ள இடங்கள் போன்றவற்றில் தொல்பொருள் திணைக்களத்தின் செயல்பாடுகளால் இன முரண்பாடுகள் நிலைமை தோற்றுவிக்கப்பட்டு வருகின்றன. இந்த வகையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பாரிய பிரச்சனைகள் இந்த தொல்பொருள் திணைக்களத்தினால் எமது மக்கள் மத்தியில் ஏற்பட்டு வருகின்றன. அதிலும் குறிப்பாக மாவட்டம் என்ற ரீதியில் எடுத்துக்கொண்டால் முல்லைத்தீவு மாவட்டத்திலேயே அதிக அளவிலான இடங்கள் தொல்பொருள் இடங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. துணுக்காய் பிரதேச செயலர் பிரிவில் ஆலங்குளம் பிரதான தூபி, கட்டட சிதைவுகள், ஒட்டுசுட்டான் அம்பலகாமம் இரணைமடு வட்டக்காளி குளத்தின் கிழக்காக உள்ள சிதைவுகள், மண்மேடுகள், முத்து ஐயன் கட்டு குளத்தை அண்மித்த பகுதியில் சிதைவடைந்த கட்டிடங்கள், மதில்கள், கச்சிதை மடு கிராமத்தின் பேராறு கட்டட சிதைவுகளும் கத்தூண்களும், கொட்டடிமலை கிராமத்தில் உள்ள கொட்டி கச்சி கொடிமலை பகுதியில் நீர்வழி வெட்டப்பட்ட கோபுரமேடும் கட்டட சிதைவுகளும், வண்டாரவன்னியனின் கிராமத்தில் அமைந்துள்ள புதையல்பட்டி கனகரத்தினம் கிராமத்தில் அமைந்துள்ள தொல்லியல் சிதைவு, பேராறு பழமை வாய்ந்த அணைக்கட்டு, மண்ணால கண்டல் பிரதான கட்டட சிதைவு, ஒதியமலை குகை தொகுதி, ஒட்டுசுட்டான் தான் தோன்றீஸ்வர ஆலய பகுதியில் உள்ள தொல்லியல் சிதைவுகள், கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள செம்மலை கிழக்கு தாது கோபுர மேடுகள் மற்றும் தொல்லியல் சிதைவுகள், கும்பளமுனை தண்ணி முறிப்பு குள கோபுர மேடுகள் சிதைவுகளும், குமரபுரத்தில் உள்ள ஸ்ரீசித்திர வேலாயுத முருகன் ஆலயத்தின் தொல்லியல் சிதைவுகள், கும்பளமுனை பிள்ளையார் கோவிலை அண்மித்த சிதைவுகள், ஆண்டாங்குளத்தில் கோபுர மேடுகள் கட்டட சிதைவுகள், கொக்குளாய் வண்ணாத்தி குல தொல்லியல் சிதைவுகள், முல்லைத்தீவு பொதுச்சந்தை வளாகம், மாந்தகிழக்கு வவனிக்குளம் ஸ்ரீமலை கோவிலும் சிதைவுகளும், கீரி சுட்டான் பரங்கியாற்று கோபுரங்களும் சிதைவுகளும், சிராட்டிக்குளம் வெட்டு நீராவி தாது கோபுர மேடுகள், மூன்று முறிப்பு கொம்பு அச்சுக்குளம் கிராம கட்டட சிதைவுகள், பன்னி விளாங்குளம் பெரிய குளம் கட்டட சிதைவுகள், செங்கல் மதில் சிதைவுகள், பூவரசன் குளம் பத்திரகாளி அம்மன் கோவில் வெட்டு கட்டும் கல்வெட்டு சிதைவுகளும், பாண்டியன் குளம் சிவன் கோவில் கட்டட சிதைவுகள், விநாயகபுரம் கோபுர மேடு, நாட்டாங்கண்டல் கட்டட சிதைவுகள், துணுக்காய் வெண்ணேரி குல கிராமத்தில் உள்ள வெள்ளிய வில்லு சிதைவுகள் போன்ற பல்வேறு இடங்கள் தொல்பொருள் திணைக்களத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றில் பல இடங்கள் எமது மக்களால் பல நூற்றாண்டு காலமாக பூர்வீகமாக வழிபட்டு வந்த இடங்களாக காணப்படுகின்றன. அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 40 இடங்கள் தங்களது ஆளுகைக்குட்பட்ட இடங்கள் என கோரப்பட்டு அவற்றை உடனடியாக அளவீடு செய்து தருமாறு தொல்பொருள் திணைக்களம் நில அளவை திணைக்களத்திடம் கோரியுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த இடங்கள் எமது மக்களின் வழிபாட்டு தலங்களை கொண்ட இடங்கள் மட்டுமல்ல, வாழ்விடங்களாகவும் வாழ்வாதார இடங்களாகவும் இருந்தவை என்பது குறிப்பிடத்தக்கது. Yes, please. Oh, can I finish it and come? Or I have only few minutes. Okay. Okay. Oh. We'll have a meeting. I would like to have a high-level meeting and we can discuss about it. Yes, please. Okay. Okay. Yeah.
Area.
Yes.
Okay.
Yes,
we have to respect the law of the country.
Yes.
But we will ensure.
Yeah, according to the archaeological ordinance, you have to save that, not to do new buildings. No. So now they are building new one.
No.
So according to archaeological ordinance, you can't do that. No.
Yeah.
You have to safeguard.
No. What I'm trying to tell you is,
so we'll have
a meeting. You have listed a whole series of.
Issues. I will come with
so
that.
We will discuss.
Yes,
and
yes.
We are willing to support.
Please, yes,
but
please.
I have to tell you one thing. We have to respect the archaeological
laws
and regulations.
There is no doubt on that.
Okay.
We'll definitely.
Right, thank
so
you.
That's why I said, no, you are very interested in the national reconciliation like your father. So I believe on that. எனவே இத்தகைய எமது மக்களின் இடங்களை அபகரிப்பது தொடர்பில் தற்போது கலாச்சார அலுவல்கள் அமைச்சராக இருக்கின்ற கௌரவ சஜித் பிரேமதாச அவர்கள் தனது அவதானத்தை செலுத்தி எமது மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை தொடர்பில் ஏற்படுத்துகின்ற இடையூறுகளை நீக்குவதற்கு முன்வர வேண்டும் என கேட்டுக் கொள்கின்ற அதே நேரத்தில் அவரும் தன்னுடைய உரையில் நாங்கள் விரைவில் ஒரு உயர்மட்ட கலந்துரையாடலை செய்வதற்கு இணங்கியுள்ளார், நன்றி. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வரலாற்று காலம் தொட்டு எமது மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். கடந்த கால யுத்தம் காரணமாக பல்வேறு இடம்பெயர்வுகளுக்கு பின்னர் தற்போது எமது மக்கள் தங்களது சொந்த இடங்களில் மீள்குடியேறி வாழ்ந்து வருகின்றனர். மேலும் மீள்குடியேறி வாழ்வதற்காக போராடி கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் தற்போது புதிதாக தொல்பொருள் திணைக்களத்திற்கு சொந்தமான இடங்கள் என அங்கே இருக்கின்ற பெரும்பாலான நிலங்களை எமது மக்களின் வரலாற்று ரீதியான மத வழிபாட்டு தலங்களை பிடித்து வைத்துக் கொண்டு எமது மக்களின் உணர்வுகளுடன் நீங்கள் விளையாடி கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த நாட்டில் நீங்கள் எத்தனை கோடி மில்லியன் ரூபாய் செலவழித்தாலும் தேசிய நல்லிணக்கம் என்பது காணல் நீராகவே இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே உண்மையிலே இந்த நாட்டில் அனைத்து மக்களும் சம உரிமை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்றால் ஏனைய மதங்களை சார்ந்த மக்களை உணர்வு ரீதியில் புண்படுத்தாத வகையில் உங்களது செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு, வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தொல்பொருள் அடையாளங்கள் கொண்ட தொல்லியல் இடங்கள் காணப்படுமாயின் அதனை அந்தந்த மாவட்டங்களில் வாழுகின்ற இன மதங்களை சார்ந்த தொல்லியல் நிபுணர்களை வரலாற்று பேராசன்களை கொண்டு அடையாளப்படுத்துங்கள். இந்த நாட்டில் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் என வரலாறுகள் இருக்கின்றன. அந்தந்த இன மக்கள் பரம்பரையாக வரலாற்று ரீதியாக வாழ்ந்து வருகின்ற பகுதிகளில் அவர்கள் சார்ந்த வரலாற்று தொல்லியல்கள் இருக்கலாம். எனவே தொல்பொருள் திணைக்களத்தில் அந்தந்த இன ஆய்வாளர்களை இணைத்துக் கொள்ள வழிவகைகளை மேற்கொள்ள வேண்டும், அல்லது பல்கலைக்கழகத்தில் உள்ள தமிழ் மற்றும் இஸ்லாமிய வரலாற்று பேராசன்களின் உதவிகளை பெற வேண்டும் என்றதையும் இந்த சந்தர்ப்பத்தில் கௌரவ அமைச்சரிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இது எதுவுமே இல்லாமல் கொழும்பிலிருந்து செல்கின்ற அதிகாரிகளாலும் கொழும்பிலிருந்து விடுக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் செயல்படுகின்ற காவல்துறையினராலும் இத்தகைய இடங்களை பிடிக்கின்ற செயல்பாடுகள் மேற்கொள்ளப்படும் எனில் அது இனங்களுக்கிடையில் மீண்டும் மீண்டும் குரோத மனப்பான்மையினையே வளர்க்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். 30 ஆண்டு யுத்தத்திலே பாடம் படிக்காத நீங்கள் இனி வேற எப்போது பாடம் படிக்கப் போகின்றீர்கள் என கேட்க விரும்புகின்றேன். அடுத்ததாக பௌத்த மக்கள் இல்லாத இடங்களில் ஏனைய மதங்களை சார்ந்த மக்கள் வாழுகின்ற பகுதிகளில் பலவந்தமாக பௌத்த விகாரங்கள் அமைக்கின்ற சிலைகளை வைக்கின்ற சிலரது முயற்சிகளாலும் இனங்களிடையே இத்தகைய முரண்பாடுகள் நிலைமைகள் தோன்றி வருவதையும் நாம் அவதானித்து வருகின்றோம். எமது மக்கள் பௌத்த விகாரைகளுக்கு எதிரானவர்கள் அல்ல. பௌத்த விகாரைகளையோ சிலைகளையோ ஓர் இனத்தின் மீதான இன்னொரு இனத்தின் ஆக்கிரமிப்பு சின்னமாக பயன்படுத்தாதீர்கள் என்று கூறுகின்றனர். மத ரீதியில் புனிதமானவற்றை கொண்டு ஏனைய மதத்தவர்களை புண்படுத்தாதீர்கள். வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே சிங்கள பௌத்த ராணுவத்தினர் போலீசார் இருக்கின்றனர். அவர்களது வழிபாடுகளுக்கு பௌத்த விகாரங்கள் தேவை. அவர்கள் தாங்கள் தரித்துள்ள இடங்களில் அமைத்துக் கொள்கின்றார்கள். அதனை எமது மக்கள் யாரும் எதிர்க்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் இருக்கின்ற காணி நிலங்கள் எமது மக்களது எனில் அந்த காணிகளை விடுவிக்கப்பட்டதன் பின்னர் ஏற்படக்கூடிய நிலைமைகளும் அவதானத்தில் கொள்ளப்பட்டு இத்தகைய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுவதே சிறந்ததாகும். வடக்கிலே தேசிய கீதம் தமிழிலும் சிங்களத்திலும் ஒழிப்பது மட்டும் நல்லிணக்கம் அல்ல. இந்த நாடு முழுக்க அது நிகழக்கூடிய வகையில் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். அதற்கான வழிவகைகளை முதலில் ஏற்படுத்துங்கள். இந்த நாட்டில் பௌத்த மக்கள் வாழாத பகுதிகளில் பௌத்த விகாரங்கள் அமைப்பதற்கு முயலுகின்ற சக்திகள், இந்த நாட்டில் பௌத்த மக்கள் வாழுகின்ற பகுதிகளில் செயல்பட்டு வருகின்ற பௌத்த விகாரைகளின் குறைபாடுகள் அவ்விருத்தி பற்றி கவலைப்படுவதில்லை. 2012 ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின் பிரகாரம் இந்த நாட்டில் 10,920 பெஹர விகாரைகள் இருந்துள்ளன என்றும் அதுகால வரையில் சுமார் 400க்கும் மேற்பட்ட பெஹர விகாரைகள் மூடப்பட்டுள்ளன என்றும் தெரிய வருகின்றது. கடந்த ஆண்டில் பல விகாரைகள் பிரதான விகாரைகள் அழிவடையக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு வருவதாக ஊடகங்களில் கண்டிருக்கின்றோம். பதுளை ஸ்ரீமல் கொட ஸ்ரீ விஜய ராம மஸ்தான விகாரையில் பல்வேறு குறைபாடுகள் காணப்படுவதாக, மாவனல்ல பிரதேச செயலர் பிரிவில் உள்ள பலத்கமுவ புராண தபா கல்லென கற்குகை விகாரை காடுமன்றி அங்குள்ள பெருமதிமிக்க வரலாற்று ரீதியில் புகழ்மிக்க ஓவியங்கள் அனைத்தும் அழிவுற்று வருவதாக, வெளியத்த வில்லத்தர வரலாற்று புகழ் பெற்ற புராண விகாரையின் சிலை மற்றும் சுவர் ஓவியங்கள் அழிவடையக்கூடிய நிலையில் இருப்பதாக, கந்தே மெத்தம நிக்க சலானுவர வரலாற்று புகழ்மிக்க மகாகிரிய சேத்தியா ராம ராஜமகா விகாரை காடுமண்டி கிடப்பதாக, குருணாகல மாவட்டத்தில் வரலாற்று பெருமதி மிக்க கல்கமுவ அருகிலுள்ள அமைந்துள்ள பிரஸ் விகார புராண விகாரையில் இருக்கின்ற கன்றி யுகத்துடன் தொடர்புடைய மிக பெருமதியான ஓவியங்கள் மற்றும் கௌதம புத்தர் சிலை மங்கி வருவதாக, வலகம்பா மன்னர் நிர்மாணித்துள்ள ஊவா பரணகம உளுகல ராஜமகா விகாரை நாளுக்கு நாள் அழிவடைந்து வருவதாக, இப்படி எத்தனையோ வரலாற்று ரீதியிலான பௌத்த விகாரைகள் சிங்கள பௌத்த மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் கேட்பாரற்ற நிலையில் காணப்படுவதாக எத்தனையோ செய்திகள் நாளுக்கு நாள் வருகின்றன. மேலும் பௌத்த விகாரைகள் சம்பிரதாயத்தில் மிக சிறப்பு வாய்ந்த நிர்மாண டெம்பிட்ட அதாவது கோபுரங்கள் மீது அமைக்கப்பட்ட 204 விகாரைகள் இலங்கையில் இனங்காணப்பட்டுள்ளதாக 2017 தெரிய வந்திருக்கின்றது. அவற்றை பாதுகாத்து பராமரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். எனவே இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை மீள தோற்றுவிக்காத வகையில் அனைத்து மதங்களின் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளத்தக்க வகையில் பாதுகாத்துக் கொள்வது இந்த நாட்டில் மதங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர்களினதும் பொறுப்பாகும் என்பதை வலியுறுத்தி, தேசிய நல்லிணக்க செயல்பாட்டில் புத்த சாசன அமைச்சினதும் கலாச்சார அமைச்சினதும் பணிகள் மிக அத்தியாவசியமாகும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக வீடமைப்பு நிர்மாண துறை அமைச்சர் தொடர்பில் கூறுகின்ற பொழுது, 2015 இதுவரை 1273 அமைப்பதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும், இதுவரையில் 170 மேற்பட்ட மாதிரி கிராமங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. அந்த வகையில் வடகிழக்கு மாகாணங்களில் வீடமைப்பு திட்டங்கள் தொடர்பில் அமைச்சர் சஜித் பிரேமதாச அவர்கள் அவதானம் செலுத்தி வருவது வரவேற்கத்தக்கது. இருப்பினும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மிகுந்த பொருளாதார பாதிப்புகளுக்கு உட்பட்டு வருகின்ற வாழ்கின்ற மக்களுக்கு கடனுதவி திட்டங்கள் இன்னமும் ஜீரணித்துக் கொள்ள இயலாத நிலையிலேயே இருக்கின்றார்கள். அந்த வகையில் ஏனைய வீடமைப்பு உதவி திட்டங்களோ அவர்களுக்கு தற்போதைய நிலையில் பொருத்தமானவையாக இருக்கின்றன. மேலும் ஏற்கனவே கடன் பெற்று வீடமைப்பு நடவடிக்கைகளை முடித்துக் கொள்ள இயலாத நிலையில் இருக்கின்ற வடக்கு கிழக்கு மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டிய ஒரு நிலை காணப்படுகின்றது. இது தொடர்பில் நான் ஏற்கனவே கௌரவ அமைச்சர் சஜித் பிரேமதாச அவர்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றேன். ஆனாலும் அவர்களது நிர்வாக சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக அதனை மேற்கொள்ள இயலாது என்ற பதிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் பல்வேறு பாதிப்புகளை அடைந்துள்ள மக்கள் என்பதால் அமைச்சரவை ரீதியிலான முடிவுகளையாவது எடுத்து வீடமைப்பு கடன்களை திருப்பி செலுத்த இயலாத நிலையில் உள்ள மக்களுக்கு ஒரு நிவாரணத்தை வழங்க அவர் நடவடிக்கை எடுத்தால் அது மக்களுக்கு பெரும் நன்மையாக அமையும். அதோடு வீடமைப்பு அதிகார சபையின் கீழ் வீடுகள் அமைப்பதற்கு கடந்த ஆண்டு 5 லட்சம் ரூபாய் வீதம் வழங்கப்பட்டு வந்திருந்த நிலையில் இவ்வாண்டு கட்டிட பொருட்களின் விலை அதிகரிப்பை அடுத்து அது 750,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என தெரிய வருகின்றது. ஆனால் கடந்த வருடம் December 28 ஆரம்பிக்கப்பட்டுள்ள 150 வீடுகளுக்கு மேற்பட்ட வீடுகளை கொண்ட வீடமைப்பு திட்டத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வீதமே வழங்கப்பட்டுள்ளது. எனவே தற்போதைய கட்டிடப் பொருட்களின் விலையேற்றத்திற்கு அமைவாக அந்த தொகையினை 750,000 அதிகரித்து வழங்குமாறு கௌரவ அமைச்சர் சஜித் பிரேமதாச அவர்களை கேட்டுக் கொள்கின்றேன். அதே நேரம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நமது மக்களுக்கு இருந்த 750,000 ரூபாய் தொகையானது போதுமானதாக இல்லை. தற்போது மீள்குடியேற்ற அமைச்சின் மூலமான வீடமைப்புக்கென 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகின்றது. எனவே வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கென இந்நிதியினை தொகையினை அதிகரிப்பதற்கும் அமைச்சர் அவர்கள் ஒரு விசேட திட்டத்தை முன்னெடுத்தால் அது நமது மக்களுக்கு பெரிதும் உதவியாக அமையும் என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அத்துடன் பல்வேறு புள்ளியிடல் திட்டங்களில் உள்ள முரண்பாடுகள் காரணமாக மீள்குடியேற்ற அமைச்சின் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடுகளை பெற்றுக்கொள்ள இயலாதுள்ள மக்களை எந்த ஒரு வீட்டு திட்டத்திலும் இணைத்துக் கொள்ளப்படாத நிலையில் காணப்படுகின்றது. எனவே இம்மக்களது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற வீடமைப்பு திட்டங்களின் முன்னுரிமை அடிப்படையில் மானிய விலையில் வீடுகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் கௌரவ அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் அவர்களிடம் கேட்டுக்கொண்டு அவர் தன்னுடைய உரையில் நல்லிணக்கம் தொடர்பாக அக்கறையோடு அக்கறையை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவரது தகப்பனர் காலம் சென்ற கௌரவ பிரேமதாச அவர்களோடு எனக்கு ஒரு நெருக்கமான உறவு இருந்தது. அவரது வழியை அதைவிட மேலும் முன்னேற்றமாக அவர் பின்பற்றுவார் என்ற கருத்தையும் கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
மத்தியம சாஸ்கிருதிக அறமுதலின் பாலனை வன புரா வித்யா ஸ்தானவல விதேச சஞ்சாரிக்கின் சா தேசிய சஞ்சாரிக்கின் நிரந்தரம் நிரீக்ஷணைக்கிறனவா சஞ்சாரிக்கிறனவா மின்ன மேமாயின் லபின ஆதாயம் விஹாரஸ்தானவல பிரகதியட்ட எதீம சம்பந்தம் கட்டலு அத்தியனவா மவுதுமாக அவதான எமுக்கிறனவா விசேஷம் அகுமத்துமாகே சஹா மெத்தியமுத்துருங்கே அவதானே எமுவென அனுக்தாய லபன பன்சல் ஹெர்னம் பசதி அனைக்குத் ஏவகே அவதான எமு நோய்ச்ச பன்சாலோலட்ட மே பிரதிலாப லபென்னு நெஹ இன்சாம் மவுதுமாக இல்லிமக்கிறன விசேஷம் மேகன சலுகிலி மத்திலா குடம்மாக சலுக்கிட்ல தக்கர் நெத்துவ ஏ வேலையை கிராண்ணக்கி இவரில் முத மேக ஹேத்துவ அதன் மே மேக வேணிசாமித்துமா முத அப்பட்ட விமத்தகத்த பிரதிபாதலிங் முத்துமா தன்னுவ லபென் இதாமத்து சொல்லும் புதலாக்னே இனிசா அப்பட்ட பன்சல்லொல்லிங் விசால இல்லுமக்கவில தியனவா மின் மே பன்சல்ல தியன அவஸ்தாவை நிஷ்டகல தென்ன கீழா இனிசமா முத்துமாக அவதான விசேஷம் மேகட்ட யமுக்கிறனவா மே சம்பந்தம் பன்சல்லோட யுக்தி இஷ்டக்கிறான்னே கீழா இல்லாட்டமித்துமா தத்பரையா மத்தியம சாஸ்கிருதிக அறமுதலட்ட தவமத் அத்தியக்ஷ ஜெனரல் ஒரே பத்கர்ல நெஹ உபதுமாகே யடத்து தியன் மே சாஸ்கிருதிக சேத்திர பாரகத்தட பசித் தாமத் மே அமைத்துமா எக்கட அத்தியக்ஷ ஜெனரல் ஒரே பத்கர்ல நெஹ உபதுமாக அவதான நியமுக்கிறனவா மே மின்ன மே மத்தியம சாஸ்கிருதிக அறமுதலட்ட பத்கர்ன புஜ்ஜல அத்தியக்ஷ ஜெனரல் ஒரே அனிவாரியம் ஸ்ரீலங்கா புரா வித்யா சின்கே சபாவே அதிசாமாஜிகத்தே தராபு கிணைக்கு யுத்துமாய் என்ன சபுத்துமா விசேஷம் ஏ சம்பந்தம் அதான் நிமுகரன் நிகழ்மா இல்லி மக்கரணுமா ஏ வகேமா அமைத்துமா புரா வித்யா ஹதாரப்பு சாமானிய சா விசேஷ வேதி உபாதிய லபாகத்த தேசிய அத இன்னமா ரக்கியா நத்துவ இன்ட அமைத்துமா இனமித்துமா மங் மண் தக்காளிக்கு அண்ணா ஒப்படைய வந்து ரக்கியா சேத்ரே ரக்கியா சேத்ரே மே மே ஆயிட்டு ரக்கியால விளையா கியூவா ஏக்கு இதாமத்மா ஹொந்தாய் இதாமத்மா கட்னமின் ஏ கட்டுத்த கிளண்ணிகளி இல்லி மக்கிறனவா நமுத்தமித்துமணி தங் ஹேம நத்துவத்தியேத்தி இத்தியாசே சா புரா வித்யா உபாதிய நுகரப்பு பௌத்த தர்சனே பமனா மே விஸ்வவித்யால உபாதிய அத்தியன வளஸ்முள்ள ஜாதிக பாசலே தஹாய வசர பகல பாந்தி விளட்டு புத்தாகம சா சிங்கள விஷய கரப்பு மூர்த்தில சுமனஜோதி ஹாமுதுரு தகுனு பலாத்பார புரா வித்யா அத்தியக்ஷக துரையிட்டு சாகார அத்தியட்டு பத்கர்ல தியனவா மேக தேங் வசர கண்ணாவாக்கியமித்துமா உபத்துமானே மேக கரே மேக்கரே விஜயதாச ராஜபக்ச மெத்துமா தமாய் மேகாட்டு உத்தக்கரே ஓ சாஸ்கிருதிக அமைத்துலா இந்தெத்தி நமது பிரசதி என்னே அமைத்துமணி மென்ன மேகாட்டு உத்த தேங் தவஸ்பனஸ்தேக்கே வடையும் பசதி மேக அஹோசுனானே நமக்கு கரகாடு தாய்க்காய் தமிழ்நாசம் ஹோயான்னு உபத்துமா தமாய் நவத்துவத்தாவக்கே தகவரு கரே மே சம்பந்தி ஹோயான்னு ஏவகேம மே பத்கரப்பு புஜ்ஜலே பிலிபந்தவ විශේෂයෙන්ම ඔහුගේ භාවිතා සම්බන්ධයෙන් ඔබතුමා ඉතාමත්ම නිහතමානීව සොයලා බලලා කටයුතු කරන්නයි කියලා මා මේ මොහොතේ ඉල්ලීමක් කරනවා. විශේෂයෙන් මේ පුජ්‍යලයාගේ ස්වභාවය පිළිබඳව, ක්‍රියාකාරීත්වය පිළිබඳව සොයලා බලන්න. ඒ වගේම මෙතුමා අතිස්ස මහරාම රම්මින්තන්න ඒ ප්‍රදේශ පිහිටවල තියෙන මතුමා දන්නවා මේ ටෙලිසිනේ ගම්මානය මේක පිහිටෙව්වේ මේ රටේ කලාකරුවන්ගේ යහපතට කියන එක ඔබතුමා විශේෂයෙන්ම දන්නවා. ඒ නිසා අද වර්තමාන තත්ත්වය පිළිබඳව ඔබතුමාගෙන් දීක්ෂණය කරන්න ඉතාමත්ම කනගාටු තත්ත්වයක් තමයි මෙතන තියෙන්නේ. බිඳ වැටිච්ච මෙන්න මේ ජාතික සම්පත ආරක්ෂා කරගන්න සංරක්ෂණය කරගන්නයි කියලා මම ඔබතුමාගෙන් ඉල්ලීමක් කරනවා. ඒ වගේම ඔබතුමා විශේෂ අවධානය යොමු කරමු ඔබතුමාට වසර 1300ක් පමණ පැරණි වීරගැටියේ නයිගල රජමහා විහාරස්ථානය ඔබතුමා පුරා විද්‍යා සහ ඓතිහාසික වටිනාකමක් ඇති මේ සම්භාවනීය පූජ භූමියක් මේක. නයිගල පන්සල මම කියන්නේ 2016 වසරේ රාජ්‍ය අනුග්‍රහය ලැබුවෙන් ජාතික වෙසක් උත්සවය පැවැත්වූ මේ පුදබිම රජයේ ප්‍රතිපත්තිමය තීරණයක් මත 2016 මැයි මාසේ 6 වෙනිදා ඉඳලා 2019 පළවෙනි මාසේ 2 වෙනිදා දක්වා මේ ආරක්ෂාවට යොදවල තිබුණ සිවිල් ආරක්ෂක බලකාය සෙබළු දෙන්නේ. හැමතුමනි 2019 1/3 වෙනිදා වෙනකොට වහාම ක්‍රියාත්මක පරිදි මෙන්න මේ දෙන්න ඉවත් කරලා තියෙනවා. මේක තනිකරම දේශසහගත දේශපාලන බලපෑම මත සිදුවුණු ක්‍රියාවලියක් විදිහට මම ඉදරව ඔබතුමා ඉදිරියේ ප්‍රකාශ කරනවා. විශේෂයෙන්ම එතන ඒ නයිගල පන්සලේ නායක හාමුදුරුවොත්, ඒ වගේම අග්‍රමාත්‍ය ලේකම්තුමා, සිවිල් ආරක්ෂක ප්‍රධානීතුමා ජෙනරාල් කොස්සත්ත මහත්තයාට, අධ්‍යක්ෂ ජෙනරාල් පල්ලගම් මහත්තයාට, කතරගම් ප්‍රධානී මේජර් රුද්‍රික මහත්මයාට වතාවල් කිහිපයක්ම මමත් ඒ හාමුදුරුවොත් පුජ්‍යලිකව කතා කරලා ලිඛිතව දැනුවත් කරලා තියෙනවා. හැමතුමනි මේ වෙනතුරුත් නෑමතුමනි මම කිව්වෙම තුමනි
තමයි ගරු ඇමතුමා
ඔබතුමා මේ ගැන
විශේෂයෙන්ම සොයලා බලන්න.
මට කනගාටු ඔබතුමා දැනුවත් හෝ නොදැනුවත් මේ වැඩේට සම්බන්ධ වෙලා තියෙනවයි කියන එක මට දැන් පොඩ්ඩක් මේ මම සමා වෙන්න ඕනේ. මේක විශේෂයෙන්ම හොයලා බලලා
ගරු මන්ත්‍රීතුමා
මෙන්න මේ අපරාධේ වලක්
හරි ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ කාලය අවසානයි.
මට විනාඩි දෙන්න මේ ඉල්ලීමක් කරනවා. ඒ වගේම ඔබතුමාන්ට මේ විශේෂයෙන්ම මේ මොහොතේ කියනවා නිවාසයක් යන්න කුමක්ද කියන එක පිළිබඳව ඒ නිර්ණායකයන්ට දාලා ඔබතුමාට හසල අත්දැකීමක් තියෙන ඔබතුමා විවිධ රටවල ගිහිල්ලා ඒ අත්දැකීම ලබාගෙන තියෙනවා. ඒ නිසා මම කියන්නේ අඩුම ගානේ මම බාතමි ඉස්සෙල්ලත් කිව්වා අඩුම ගානේ වසර 50ක්වත් ක්‍රියාත්මක වෙන විදියට අනාගත පරපුරේ සුභසිද්ධිය සඳහා කල්පනා කරලා මේ නිවාස සැලසුම් කරලා ඒවා සකස් කළ දෙන්නේ කියලා මා විශේෂයෙන්ම ඉල්ලීමක් කරනවා. ඒව ඒ එකම වැඩිපුර ඇති හැකි අයට අඩු වෙනුත් නැති බැරි අයට වැඩි වෙනුත් පක්ෂභේදකින් තොරව මේව ලබා දීමට ඔබතුමා ක්‍රියාත්මක කරන්නයි කියලා මම ඉල්ලීමක් කරනවා. අවසාන වශයෙන් අර සූර්යව ක්‍රිකට් ක්‍රීඩාංගනේ ඒ බිම් යට වෙලා තිබුණු වෙලාවේදී ඒ පදිංචි කරවන්න හදාපුවේ නිවාසවල ඔබතුමා දන්නවා දැනට කමලා රණතුංග කියන ඒ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරිය තම දුප්පත් පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරියක්. ඒ වගේම නාමල් මහත්මයාගේ සම්බන්ධක ලේකම් කෙනෙකුත් පදිංචි කරලා තියෙනවා. කරුණා කරලා මේ අපරාධයට හවුල් වෙන්න එපා. මේක වහාම නිවැරදි කරලා නැතිබැරි මිනිසුන්ට ඒ අසහන පත්තච මිනිසුන්ට මේ ගෙවල් දෙක ලබා දීමට කටයුතු කරන්නයි කියලා මම තමුන්නාසිකෙන් මේ මොහොතේ ඉල්ලීමක් කරනවා.
බොහොම ස්තුතියි ගරු මන්තුමා. මීළඟට ගරු වාසුදේව නානායක්කාර මැතිතුමා.
ගරු සභාපතිතුමනි, අද නිවාස අනෙකුත් අංශයන්ගෙන් සමන්විත මෙම අමාත්‍යාංශය යටතේ කරුණු කීපයක් දැක්වීමට ලැබුණු අවස්ථාව මම අගය කරනවා. පළමුව මම ඒ අමැතිතුමා ගැන කියනකොට ඉතා ලොකු උනන්දුවකින් ඒ වගේම හෘදයාංගම ලෙස තමන්ගේ කටයුත්තට බොහෝසේ කැපවී වැඩ කරමින් ඉන්න ඇමතිවරයෙක් කැටියට එතුමා හැඳින්වීමට මම පසුබට වෙන්නේ නැහැ. එසේ කියමින් නමුත් මම යම් ප්‍රශ්න කීපයක් මතු කළ යුතුයි අමාත්‍යාංශය සම්බන්ධයෙන්. දැන් මේ සෙවිලි තහඩු ලබා දෙන ඔබතුමාගේ අමාත්‍යාංශයේ යටතේ ඒ සෙවිලි තහඩු ලබා දීමේදී මේ වතුකරයේ ඉන්නවා ඉතා දුප්පත් ජනයා, අර ලයින් කාමර පේලිවල ජීවත් වෙන ඒවායේ දැමූ සෙවිලි තහඩු දීර්ඝ කාලයකට පසු තාමත්ම තදින්ම දිරාපත් වෙලා. මම දන්නවා ඔබතුමාට නෙමෙයි මේ කයිති. නමුත් ඔබතුමා සැමට සෙවන ලබා දෙන කෙනෙක් හැටියට ඔබතුමාට මේ එක ගැන නොකියා මං වෙන කාට කියන්නේ?
සමා වෙලා මං පොඩි පිළිතුරක් දෙන්නද?
නැහැ. කිය.
අපේ අමාත්‍යංශය යටතේ සෙවිලි තහඩු දෙන්නෙම නැහැ. සෙවිලි තහඩු දෙන්නෙම නැහැ.
ඔබතුමාගේ අමාත්‍යංශයේ සෙවිලි තහඩු කාටවත් දෙන්නේ නැද්ද?
නැහැ. ඒ වගේම මම මේ ගරු
මං කියන්නේ එහෙම
ගරු මන්ත්‍රීතුමාට පොඩි කරුණු කීපයක් කියන්නද මේ වෙලාවේ? නිවාස විෂය 1994 ඉඳලා අමාත්‍යංශ 6කට පැවරිලා තියෙනවා.
ඔය එකත් මං දන්නවා. ඔව්. ඒකත් මං දන්නවා. නමුත් ඔබතුමාගේ දැක්මේ තියෙන්නේ සැමට සෙවන. ඒ නිසා ඔබතුමාට අනික් ඒවායින් විසඳන්න බැරුව උතුරලා ඇවිල්ලා වැටෙන ඒවා ඔක්කොමත් ඔබතුමාටයි. ඒ නිසා මම මේ කියන්නේ ඉතාම දිරාපත් වෙච්ච මේ තහඩු තියෙන්නේ මේ ලයින් පේලි කාමරවල. ඒවා සමහර ඒවා අවුරුදු 30කට ඉස්සෙල්ලා දාපු. මේ වතු සමාගම් වල අය කියනවා මේවා ඒගොල්ලන්ට දමන්නේ ඒගොල්ලන්ට සල්ලි නැහැ කිය. ඉතින් මම කල්පනා කරා ඔබතුමා සලකා බැලිය යුතුයි ඒවායේ ජීවත් වෙන මිනිස්සුන්ට. එක දවසක් එක කාන්තාවක් මට ඇවිල්ලා කියලා කියනවා සත්තුන්ටවත් ජීවත් වෙන්න බැරි තරම් පිරිහුණු තැනක තිබෙන මේ කාමරවල අපි ඉන්නේ ඔබතුමා ඇවිත් බලන්න කියලා. මං ඇවිත් බැලුවා. ඇත්තටම ඒ වරුසාව වෙලාවට ඒ ගෙවල් ඇතුලේ ඉන්න බැරි තරම් තත්වයකට ඒ ගෙවල් වල තහඩු දිරලා. ඉතින් ඔබතුමාගේ වැඩපිළිවෙලකට ඇතුළත් කළොත් හොඳයි. තවත් ඊට අදාළ අමාත්‍යාංශත් එක්ක කතා කළා. ඒ දිරාපත් වෙච්ච මේ තහඩු තියෙන එව නැත්තම් මොකද මට හිතා ගන්න බෑ කොහොමද මිනිස්සු වරුසාව වෙලාවේ ගෙයක් ඇතුලේ ජීවත් වෙන්නේ. ඒ ගෙදර ඇතුළට වතුර කාන්දු වෙනවා. ඒ නිසා ඒ ගැන ඔබතුමාට මම කිව්වා.
අරු මන්ත්‍රීතුමා අපේ ප්‍රතිපත්තිය දැන් නෑ. ඔබතුමා කිව්වා වගේ මේ ඒක වෙනත් අමාත්‍යංශයකට දීලා තිබුණත් අපිත් ඒ ශේෂ්ත්‍රේ වැඩ කරනවා. නමුත් අපේ ප්‍රතිපත්ති වෙලා තිබෙන්නේ ඔය ලයින් කාමරවලින් මේ අය ඉවත් කරලා
ඔය හරි
මේ වෙනම ඉඩම්
ඒක මම දන්නවා. ඒක මම දන්නවා.
ඒක අපි කරනවා.
ඒක මම දන්නවා. නමුත් ඒක දීර්ඝ කාලීන වැඩපිළිවෙළක්. ඒක සිදුවෙන තුරු මේ මිනිස්සු තෙමි තෙමි නිදියන්න බෑ. ඒකයි මම කියන්නේ.
මම ඒකට පිළිමක් යොදන්න.
හොඳයි. ස්තුතියි. මම මේකේ ලයින් කාමරවලින් ඉන්න මිනිස්සුන්ට දැනුම් දෙනවා. ඊළඟ කාරණේ මම කල්පනා කරේ ඔබතුමාට කියන්න මේ බිලියන 6ක් 2018 ප්‍රාග්ධන වියදම් හැටියට වැය කළා තියෙනවා ඔබතුමා. එක 100% සඵලදායිතාවයක් ඇති කරගන්න පුළුවන් වීමත් විශේෂ ජයග්‍රහණයක් මම දන්නෝ. නෑ කමන්නේ මට බාධා කළාට
කමන්නේ.
අද වෙලාව තියෙනවා. බාධාවක් නෙවෙයි මේක. ඌන පූර්ණයක්.
බොහොම ස්තුතියි. මේ ඇත්තටම පොඩ්ඩක් නිවැරදි කරන්න ඕනේ ඔබතුමාගේ සංඛ්‍යා ලේඛන.
ඔව්.
2015 2016 2017 ඔය වසර තුනේ අපේ අමාත්‍යංශයට ලබා දුණු අරමුදල් වලින් 99%ක් අපි වියදම් කරා.
ඔව්.
නමුත් ගිය වසරේ අර දින 52 ප්‍රශ්නේ හින්දා
ඔව්
අමාත්‍යංශයේ ප්‍රගතිය උනේ 82%. එතකොට මේ වෙන් කරපු සල්ලි වලින් 18%ක්ම ආපහු මහ භාණ්ඩාගාරයට ගියා.
එහෙමනම් කියලා නෑ ඔබතුමාගේ පණිවිඩේ. මේ මාතේ තියෙනවා
2018 ගැන මං කියන්නේ
2018 තමයි
මේ
ඔබතුමාගේ පණිවිඩයේ මේ ප්‍රගති කාර්යසාධන වාර්තාවේ මෙන්න මෙහෙමයි තියෙන්නේ මං කියවන්නේ ඒකේ තියෙන්නේ 2018 සමස්ත අයවැය ප්‍රාග්ධනයේ දුම් වලින් නිවාස ඉදිකිරීම අමාත්‍යාංශයේ වෙත වෙන්කළ මුදල් ප්‍රමාණය රුපියල් බිලියන 9.9ක් දක්වා ඉහළ නංවා තිබීමෙන් සනාථ වෙයි එම වැය දැරීමේ සාපල්‍යතාවය 100%ක් ලෙස සනාථ කරමින් සෙසු අමාත්‍යාංශ අතර ප්‍රමුඛස්ථානයට පැමිණ තිබේ
එහෙනම් මම ඔබතුමාට මේ සමාව ඉල්ලා සිටිනවා මේ සභාවේ සිරු දෙනාගෙන්ම ඒක වැරදක් 2018 අපිට 100% ගන්න
බැහැ ඔබ කියේ ඔබතුමාගේ පණිවිඩය
නෑ ඒක තමයි සමාව වෙන්න ඒකට සමාව ඉල්ලා සිටිනවා මම දැන් මේ පණිවිඩය හදපු අයට
ඊළඟට
කැලේකන වරදින්
මම කැමති මේ ඉංජිනේරු සංස්ථාව ගැන යමක් කියන්න මේ ඉංජිනේරු සංස්ථාව අපේ රටේ කොයිතරම් වැදගත් ස්ථානයක් දරුවද කියන එක අපි දන්නවා පහුගිය අවුරුදු 50කට කිට්ටු කාලයක් තුළ ඉතා විශාල හැකියාවන් රාශියකින් සමන්විත ඉංජිනේරු සංස්ථාව අද එක්තරා විදිහක අර්බුදයකට මුහුණ දී තිබෙනවායි කියන එක තමයි මට දැනගන්න තිබෙන කාරණය. පළමුවෙන්ම මේ සේවකයන්ගේ පඩිපතින් අඩු කරමින් සේවකයන්ගේ සනස සමිතියක් ණය දෙන සමිතියක් සේවකයෝ හදාගත්තා. ඒ සේවකයන් හදාගත්ත ණය දෙන සමිතිය ඔබතුමා දන්නවා ඇති ඒකේ මුදල් පඩිපතින් කපාගත්තට සමිතියට ඇතුළත් කරන්නේ නැහැ. ඒ අනුව දැන්ට රුපියල් මිලියන 90ක් සනස සමිතියට ලැබෙන්න ඕන සේවකයන්ගේ නමුත් ඒක ලැබිලා නැහැ. දැන් ඔකිය.
ඔබතුමා කියපු අර අර වාර්තාව පොඩ්ඩක් දෙන්න පුළුවන්ද මේ?
මම ඒක
සමාවෙලා පොඩ්ඩක් බලාගන්න.
මෙන්න මේ පිටුවේ අනිත් පිටුවට මෙන්න මේ මෙතන කියන්න. ඉතින් මම ඔබතුමාගේ ඉල්ලන්නේ අර මිලියන 90 ඔබතුමන්ලා අය කරගත්තු මිලියන 90. ඉතින් මේ මුදල් බැර නොකොලොත් සමිතියට ඒක දණ්ඩ නීති සංග්‍රහය යටතේ ක්‍රිමිනල් බ්‍රීච් ඔෆ් ට්‍රස්ට් එහෙම නැත්නම් විශ්වාසය කඩකිරීමේ චෝදනාවකට උනත් භාජනය විය හැකි දෙයක්. සේවකයන්ගේ පඩිපතින් අඩු කරනවා ඒක සංසමිතියට යන්න ඕන නමුත් සංසමිතියට ඒක ලබා දෙන්නේ නැහැ. ඒක අමාත්‍යාංශය අතේ තියාගෙන සංස්ථාව අතේ තියාගෙන ඉන්න. ඒ නිසා මේ ගැන ඔබතුමා වහම මැදිහත් විය යුතුයි කියලා මා යෝජනා කරනවා. එසේ නොවනවා නම් දැන්ටමත් කම්කරු දෙපාර්තමේන්තුවේ මේ ගැන පැමිණිල්ලක් කර තිබෙන. ඒ කර තිබෙන පැමිණිල්ල 90 විභාගය තාම ඉවර නැහැ. ඒ විභාගයේ අවසානයේදී මේ මුදල සනස සමිතියට ලබා දීම ගැන තමුන්නාසෙර තියෙන වග්ගීම ඉටු කිරීමේදී මේ කාලය තුළ ඒට එකතු විය යුතු පොලියක් එකතු කරනවා ඇතැයි කියා මම බලාපොරොත්තු වෙනවා. දැන්ට මාස 4ක් වෙනවා මේ පැමිණිල්ල කළා. ඊළඟ කාරණය මේ සේවකයන් අතිකාල කරපුවා තියෙනවා. සමහර තනතුරු තියෙනවා අතිකාල අනිවාර්යයෙන්ම කෙරෙන්න ඕන. මොකද ඒ අයට තමන්ගේ වැඩ ස්ථානය දමලා යන්න බෑ. ඉතින් වැඩ ස්ථානය දමලා යන්න බැරි අයට දිගටම වැඩ කරන්න වෙනවා. ඉතින් ඒව අනුමත කරපු අතිකාල. ඒ අතිකාල අනුමත කරත් ඒවා තවමත් ගෙවල නැති එක කම්කරු ආරවුලක් හැටියට මේ ඉංජිනේරු සංස්ථාවේ තිබෙන බව ඔබතුමා දන්නවත් ඇති. මේ ගැන ඔබතුමා යම් පියවරක් ගැනීම සුදුසුයි කියන එක මගේ නිර්දේශයයි.
ඔබතුමා දුන්නු වාර්තාවේ මේ වාර්තාව මේක 2017 වාර්තාව. හැබැයි මෙතන ප්‍රින්ට්
කරලා වැඩිමකින් 2018 කියලා 18
කියලා ගහලා
තියෙනවා.
ඒක අපේ වැරදක්. ඒක සමා වෙන්න.
වෙන්න පුළුවන්. දෙවෙනි ඊළඟ කාරණේ ඔබතුමන්ලා මේ නිවාස ඉදිකිරීම ඉංජිනේරු සංස්ථාවෙන් කරවනවා වෙනුවට ඉංජිනේරු සංස්ථාවට එන කාර්යයන් එනවා. රජයේ කාර්යයන් රජයට අනුබද්ධ වූ අංශවල කාර්යයන් එනවා. ඒවා ඔබතුමන්ලා කොන්තරාත් දෙනවාය කියලා සේවකයෝ කියන. සේවකයෝ බලාපොරොත්තු වෙන්නේ ඉංජිනේරු සංස්ථාව නිරන්තරයෙන් වැඩකාරයන් යෙදී ඉඳීමෙන් සේවකින්ගේ පළදායිතාවයක් ඉන්නවා. ඒකට ඉංජිනේරු සංස්ථාවටත් ආදායමකුත් එනවා. ඉතින් ඒ නිසා මේක හොයලා බලන්න ඔබතුමා. ඇත්තටම ඉංජිනේරු සංස්ථාවට එන වැඩ කොන්ත්‍රාත්කරුවන්ට බාර දෙන්නේ හේතුව ඒ වැඩ ක්‍රියාත්මක කිරීමට වමනා ප්‍රාග්ධනය, වැඩ කිරීමේ ප්‍රාග්ධනය නැති නිසා බවයි මේ සේවකයෝ කියන්නේ. ඒගොල්ලන් කියන දේ හරිද කියලා මම දන්නේ නැහැ. නමුත් මගේ යුතුකම තමයි මේවා මේ සභාවේ මතු කරන එක, ඔබතුමාගේ දැන ගැනීමටත් මේ ප්‍රශ්නයට යොමු කරවා ගැනීමටත්. ඉතින් මේ ඉංජිනේරු සංස්ථාවම අද එක්තරා විදියකට තිබෙන්නේ වැසී යාමට ඉඩ තිබෙන තැනකේ කියලා සේවකයෝ කියනවා. මට මතකයි මම මේ සංස්ථාවේ වෘත්තිය සමිතියේ වැඩ කරපු කෙනෙක්. අර පෑලියෝගඩ තිබුණු ඉතා වටිනා භූමිය, ඒ භූමිය තිබුණේ ඉංජිනේරු සංස්ථාවට. ඉංජිනේරු සංස්ථාව අද ඒ භූමිය බැහැර කරලා තියෙනවා. ඒ බැහැර කරපු මුදල් යෙදවුණු ආකාරයත්, ඒ තිබුණා වූ ඵලදායිතාවය, ඒ බැහැර කිරීමෙන් ඉංජිනේරු සංස්ථාවට වඩා යහපතක් වුණාද?
ගරු මන්ත්‍රීතුමනි, ඒ පෑලියගොඩ භූමිය බැහැර කරලා නැහැ. ඇත්තම කතා කරනවා නම්
බදුති
නෑ, බැහැර කිරීම සඳහා මේ මෑතක් වෙන තෙක් ඉංජිනේරු සංස්ථාවට අයිතිය තිබුණෙත් නැහැ. තවම අතිගරු ජනාධිපතිතුමාගේ අත්සෙන යොදපු ඔප්පුව ලැබිලත් නැහැ. හැබැයි එහෙම තිබියදිත් ගරු මන්ත්‍රීතුමාට මම දැනුවත් කරන්නට ඕන, ඉංජිනේරු සංස්ථාවට ලැබුණු ආදායමෙන් මිලියන 500ක් ආයෝජනය කරලා ඒක එක හේතුවක් රාජ්‍ය ඉංජිනේරු සංස්ථාව මේ කබලෙන් ලිපට වැටෙන තත්ත්වයට පත්වීම. ඒ වගේ මම ඔබතුමාට පැහැදිලිව කියන්නට ඕන, මේ අමාත්‍යංශයේ යටතේ තිබෙන කිසිම රාජ්‍ය ආයතනයක් වැසී යන්නට දෙන්නේ නැහැ, පෞද්ගලීකරණය කරන්නට දෙන්නේ නැහැ. හැබැයි ජොයින්ට් වෙන්චර් ව්‍යාපෘති, ඒකාබද්ධ ව්‍යාපාරික හවුල් ගිවිසුම් හරහා අයිතිය පවරා නොදී, ඒ කියන්නේ එක ෂෙයාර් එකක්වත් අයිති අපි දෙන්නේ නැහැ, ප්‍රොෆිට් ෂෙයාරින් ක්‍රමයට අපි ඉදිරියට යන්නට බලාපොරොත්තු වෙනවා. එතකොට මේකේ රාජ්‍ය තත්ත්වයේ කිසි වෙනසක් වෙන්නේ නැහැ. හැබැයි ප්‍රයිවට් සෙක්ටරත් එක්ක ජොයින්ට් වෙන්චර්ස් වලට යන්න බලාපොරොත්තු වෙනවා.
ඔව්, ඒක ඔබතුමාලාගේ ප්‍රතිපත්තිය. ඇත්තටම අගමැතිතුමා ප්‍රතිපත්ති ප්‍රකාශයක් කළා මේ පාර්ලිමේන්තුවේ. ඒ ප්‍රතිපත්ති ප්‍රකාශය ආර්ථික ප්‍රතිපත්ති ප්‍රකාශය කියවුවා. පෞද්ගලිකරණය තමයි ප්‍රතිපත්තිය කියලා. මේ ව්‍යාපාර කිරීම රජයට අයිතියක් නෙමෙයි. ව්‍යාපාර කිරීම විශේෂයෙන් මංගල සමරවීර ඇමතුමාගේ දර්ශනය අනුව මේ ව්‍යාපාර කිරීම ඇත්තටම පෞද්ගලික අංශයේ විසින් කළ යුතු දෙයක් යන මතය ඔවුන් ඉදිරිපත් කරා උන්ගේ දර්ශනයත්.
කීමෙන් ගරු මන්ත්‍රීතුමාට කියන්නට ඕන, පෞද්ගලික ශේෂ්ත්‍රයත් එක්ක වැඩ කිරීමේ විවිධ මොඩල තියෙනවා, විවිධ මොඩල්ස් තියෙනවා. එකක් තමයි ෂෙයාර්ස් විකුණලා අයිතිය ලබා දීම. ඒක කිසිසේත්ම සිදුවෙන්නේ නැහැ. රාජ්‍ය ආයතන
ඔබතුමාගේ කිව්ව ප්‍රකාශය මම පිළිගන්නවා. ඔබතුමාගේ ස්ථාවරය, ඔබතුමාගේ අමාත්‍යාංශයට අයිති ඒ සියලු දේපළ පිළිබඳව ඔබතුමා ඒ දුන්නා වූ ප්‍රතිඥාව පිළිගන්න.
ගරුබන්තුමා, ඔබතුමාගේ කාලය අවසානයේ අර වැඩිපුර
වෙලාව වැඩිපුර කාලයක් දෙන්න අපේ සංවිධායක මන්ත්‍රීතුමා එකඟ වී තිබෙනවා. ඊළඟට මේ ආයතනය අද යම් ආකාරයකට විවිධ ස්ථානමාරු කිරීම නිසා ඇති වී තිබෙනා වූ දෝමනස්සයන්ගෙන් යුක්තයි. මේ දින 52 කාලය තුළ ඇති වුණා යම් විපර්යාස. ඒ විපර්යාස වලට ප්‍රතිවිපර්යාස වශයෙන් ආපසු ඔබතුමා යටතේ විවිධාකාර ස්ථානමාරු කිරීම් ලබා දී තිබෙනවා. සමහර තැනක වැඩතහනම් කිරීම පවා සිද්ධ වී තිබෙනවා. ඉතින් මම ඒ අය වෙනුවෙන් ඉල්ලීමක් කරනවා, ඔබතුමාගේ පියා ගත්තු ප්‍රතිපත්තියම ඔබතුමා ක්‍රියා කළ අනුව ක්‍රියා කරනවා නම් හොඳයි කියලා.
මොන ආයතනයේද?
ඉංජිනේරු සංස්ථාව. නිවාස සංවර්ධන අධිකාරිය.
මම ගරු මන්ත්‍රීතුමාට පොඩ්ඩක් අර ඊට ඉස්සෙල්ලා අහපු ප්‍රශ්න වලට මට පිළිතුරු හම්බුණා මම කියන්නද එහෙම නැත්නම් ඔබතුමාට ඒක ලබා දෙන්නද?
කමන්නේ කියා.
අපේ රාජ්‍ය ඉංජිනේරු සංස්ථාවේ සභාපතිතුමා ડોક્ટર ගුණසේකර එතුමා ඉන්නවා මේ එතුමාගෙන් මට මේ පිළිතුරු ටික ලැබුණා.
ඔව්.
සනස සමිතියට වැටුපෙන් අඩු කරන්නේ ඒ අයගේ ඉල්ලීම තුල. හරි? දැනට එම මුදල් නිසියාකාරව ලබා දෙනවා. හැබැයි පැරණි ණයවල ප්‍රමාදයක් තියෙනවා ඒක පිළිගන්නවා.
මිලියන 90
පිළිගන්නවා. ඒ අඩුපාඩුව තියෙනවා.
ඔව්.
හැබැයි අතිකාල දීමනා ටික හැමදාම නිසි පරිදි ගෙවෙනවා. ඒ වගේම EPF ETF එකක් ගෙවෙනවා.
මගෙන්.
EPF ETF එකක් ගෙවෙනවා. ඒ වගේම ගරු මන්ත්‍රීතුමනි මේ අපේ කෝප් කමිටුවේ සොනිල් හඳුන්නේති සභාපතිතුමත් රාජ්‍ය ඉංජිනේරු සංස්ථාවේ වැඩපිළිවෙල ඉතාමත්ම පැසසුමට ලක් කරලා තිබෙනවා. මම ඒකත් මේ වෙලාවේ සඳහන් කරන්න.
නෑ නෑ ඒක ඇත්ත. ඒ පැසසුම් ඔක්කොම මැද මම මේ කියන්නේ මේ අර දින 51 සිද්ධීන් එක්කලා ඇති වූ විපර්යාස වලට ඔබතුමාගේ ඉන්පසුව කාලේ ප්‍රතිවිපර්යාස ඇති වෙලා තියෙනවා. ඒ ප්‍රතිවිපර්යාස වලට හසු යම් පුද්ගලයන්ගේ වැඩ තහනම් වීම වෙලා තියෙනවා, ස්ථාන මාරු වීම වෙලා තියෙනවා. ඒවා එසේ කරන්නට වුණා යයි කියා මම විශ්වාස කරනවා යම් තත්ත්වයන් යටතේ.
නමුත්
ඒවා ගැන නැවත සලකා බලන්නේ කියලා ඔබතුමාගෙන් මම ඉල්ලා හිටනවා.
මම ගරු මන්ත්‍රීතුමාටත් මේ සභාවටත් මම කියන්න කැමති ඔබතුමාලා හොඳට හොයලා බලන්න හොඳින් වැඩ කටයුතු කරන කකුලෙන් අදින්න නැතුව කාර්යක්ෂමව ඉදිරියට වැඩ කටයුතු කරන සියලුම අයට ඒ අයගේ දේශපාලන මතිමතාන්තර කුමක් වුණත් අපි රාම්වෙන් පිටපැනලා උසස් වීමුත් ලබා දීලා තිබෙනවා. හැබැයි මම ගරු මන්ත්‍රීතුමාට කියන්නට ඕන යම් කොට්ටාසයක් ඉතාමත්ම සුළු කොට්ටාසයක් ඉන්නවා අපේ මේ වැඩසටහන් කඩා කප්පල් කරන. ඉතින් ඒ අය වැරදි දේවල් කරනකොට ඉතින් අපි නියමානුකූලව ඒවට පියවර ගන්නවා ගරු මන්ත්‍රීතුමා.
නෑ නෑ මම දන්නවා.
කවුරුත් හඹාගෙන ගිහිල්ලා
අපි කවුරුවත් කියන්නේ නෑ අපි දේශපාලන වශයෙන් විරුද්ධවාදීන්ට යම් දණ්ඩනයක් එල්ල කරයි කියලා. අපි හැමදාම කියන්නේ ඔවුන් කඩාකප්පල්කාරී විදියට වැඩ කළයි කියලා. ඒ නිසා අපිට මේක කරන්න සිද්ධ වුණයි කියලා. ඒ නිසා මම ඔබතුමාට කියන්නේ නැවතත් මේක දැන් ඉතින් වෙච්ච දේවල් වෙලා යම් කාලයක් ගත වෙලා ඒ සියල්ල සැලකීමටගෙන නැවත මේ ගැන කල්පනා කර බලන්න පුළුවන් නම් හොඳයි කියන එක විතරයි මම මේ කියන්නේ. මොකද ඔබතුමාගේ පියා තමයි අර හුඟක් විශාල සංඛ්‍යාවක් ආවස් රේවයට කැඳවුවේ අර 80 වර්ධනයෙන් පස්සේ. ඊළඟට මම කැමති කියන ඔබතුමාට ඉඩම් නැති මිනිස්සු ගැන ඔබතුමා කියලා තියනෝ මේ 40%කට විතර මේ රටේ ඉන්න පෞල් ජනගහනයෙන් හරියාකාර ගැටලුවක් නැතුව ඉන්න පුළුවන් පවුල් ගැටලුවක් නැතුව ඉන්න පවුල් තිබෙන ප්‍රමාණය අඩු කරපුවාම පවුල් 20 ලක්ෂයක් පමණ පවුල් 60 ලක්ෂයෙන් පවුල් 20 ලක්ෂයක් පමණ ගැටලු සාගත තත්ත්වයක ඉන්න කිය.
නැවතත් පොඩ්ඩක් ඒ කියන මට තේරුන්නේ නැහැ ඔබතුමා කිව්වේ.
ඒ කියන්නේ පවුල් 60 ලක්ෂයක් ඉන්නවා.
ඔව්.
පවුල් 60 ලක්ෂයෙන් පවුල් 20 ලක්ෂයකට විතර ඔවුන්ගේ නිවාස පිළිබඳ ගැටලු තියෙනවා කියලා ඔබතුමා
කියන්නේ.
ඔව් ගැටලුවක්.
ඔව් දළ වශයෙන් සංඛ්‍යාත්මක පවුල් ලක්ෂ 60කින් පවුල් ලක්ෂ 25කට තියෙනවා.
ඔව් ඒක තමයි මම කියන්නේ. මම මේ කියන්න හදන්නේ ඊට වඩා බරපතල දෙයක් ඔබතුමා. දැන් ඒ අය අතර ඉන්නවා නිවසක් නැති අය. පැල්පතක් හෝ අටව ගන්න බිම් කඩක් නැති අය. ඔබතුමා දන්නවා ඉඩමක් නැත්තම් නිවසකට උදව් ගන්නත් බෑ. නිවසකට ණය ගන්නත් බෑ. ඉඩමක් තියෙන්න ඕනේ. ඉඩමක් නැතුව කොහොමද නිවසක් අද? ඉතින් අපේ ජිනදාස කියලා තරුණයෙක් හිටියා. ඒ තරුණයාට හරියට ඉන්න කියන්න තැනකුත් නැහැ. ඒ තරුණයාට ඉඩමකුත් නැහැ. මම මේ යාගේ උදාහරණෙන් කියන්නේ. එයා මට ඇවිල්ලා කිව්වාම ආර ඉඩම් නැති කෙනෙක් හැටියට අපි ලියාපදිංචි කළා. නැහැදුවා. එතකොට ප්‍රාජ්‍යලිකම් කෝ ඉඩම් ලබා දෙන්නේ විවාහ වෙච්ච කට්ටියට පමණයි. ඒ බාර ඉඩම් ලබා ගැනීමත් හිතේ තියාගෙන විවාහයකුත් මිනිහා වුණා. විවාහය වෙලා දැන් මිනිහට වෙලා තියෙන්නේ තාම ඉඩමකුත් නැහැ. ඉඩමක් නැති නිසා නිවසකුත් නැහැ.
ඔබතුමා
දිනදාස
ඔබතුමාගේ ඔබතුමාගේ මේ කාරණාවට මම දෙපැත්තකින් උත්තර දෙන්නම්. පළවෙනි එක තමයි ඒ ඉඩමක් බලාපොරොත්තු වෙන විවාහ වුණු ජිනදාස මහත්මයාට අපි ඉඩමක් ලබා දෙන්නම්. ඒක පළවෙනි එක. දෙවෙනි එක තමයි ඔය ගැටලුව අපි හිතේ තියාගෙන අපි අලුත් කැබිනට් පත්‍රිකාවක් අනුමත කරගත්තා. තනිකඩ අයට
ඉඩම් ලබා දෙන්න.
මෙහෙමයි. පර්චස් 15ක නේවාසික කටයුතු සඳහා ඉඩමකුත් ඊට අමතරව පර්චස් 40ක වගා ඉඩමකුත් ලබා දෙන්නට තනිකඩ පවුල්වලට. හැබැයි එතන ගරු මන්ත්‍රීතුමා ප්‍රශ්නයක් තියෙනවා. ඒ වගේ ව්‍යාපෘතියක් ක්‍රියාත්මක කළ හැකි ප්‍රදේශ තියෙනවා, කරන්නට බැරි ප්‍රදේශ තියෙනවා. දැන් ඔබතුමාගේ දිස්ත්‍රික්කයේ වගේ ගත්තොත් ගම් වතුරෙන් විපතට පත් වුණු අයටත් නිවාස හදන්නට සුදුසු ස්ථාන හොයාගන්න බෑ. NBRO අනුමැතිය එන්නේ නැහැ. NBRO වාර්තා.
NBRO අනුමැතිය දුන්නාම කොම්පැනිය දෙන්නේ
නැහැ. ඔව්.
කොම්පැනිය දෙන ඒවා NBRO අනුමැතිය දෙන්නේ
නැහැ. හරියට හරි.
ඊගාට වගා කරන්නට වමනා මිනිස්සුන්ට ඉඩම් නැහැ. ඉඩම් තියෙන මිනිස්සු වගා කරන්න. මෙන්න මේ පරස්පරයන් තමයි අද විසඳන්න තියෙන්නේ ඔබතුමා.
එහෙම ඉතින් මේ ඇත්තම කතා කරොත් වැඩි ඉඩම් ප්‍රමාණයට මුඩු ඉඩම් ප්‍රමාණයක් තියෙන ප්‍රදේශවල අපිට ඔය අර තනිකඩ ව්‍යාපෘතිය කරන්න පුළුවන්.
නෑ ඒක කළ හැකි. ඒ අනුව.
එහෙම ඒක එහෙම නැතුව දැන්
ඔය ඒක අර ඉස්සෙල්ලම ඒක
අමාරුයි.
ඉස්සෙල්ලම අර වියලි ප්‍රදේශවල කොලනි හැදුවා වගේ
ඕන රත්නපුර දිස්ත්‍රික්කේ කරන්න පුළුවන්. රත්නපුර දිස්ත්‍රික්කේ කරන්න පුළුවන් එක බල ප්‍රදේශයක් තියෙනවා. ඒ තමයි කොළොන්න මහවැලි බල ප්‍රදේශය. ඒ අරුණ කොට නම් ඉතින් ඉඩම් නැහැ.
කොළොන්නේ රක්වාන තියෙනවා. මම ඇලි කොට වුණත් මම ඔබතුමාට කියන්නම්. දුම්බර වත්ත තියෙන දුම්බර වත්ත තියෙන්නේ කලවාන ආස්නේ විශාල ප්‍රමාණයක් මුඩු ඉඩම්. ඒක පන්සල්ටයි ඉඩමක් තමයි. නමුත් මුඩු ඉඩම් වල මිනිස්සුන්ට වගා කරන්න, මිනිස්සුන්ට පදිංචි වෙන්න යම් කිසි ආකාරයක නීතියක් අපි හදන්න එපයි. නිකම්ම මිනිස්සුන්ට ඉඩම් වල අයිති කියලා ඉඩම් වලට ඕන දෙයක් මට කරන්න පුළුවන් කියලා තිබෙන්නා වූ නීතිය වෙනස් කළ යුතුයි කියලා ඔබතුමා පිළිගන්නවා.
මොකද්ද ඔබතුමා කිව්ව වත්තේ නම?
දුම්බරවත්.
ඒක කාටද අයිති?
ඒක අයිති පන්සල්ට. ඒ ගැන තියෙනවා ලොකු ආරවුලක්. නඩු තියෙනවා දිගටම. නඩු තියෙනවා දිගටම. කිරියල්ල නැදූ විහාරේ නඩු කියනවා මිනිස්සු ඒවයි පරවේණි අයිතියට පදිංචි විශාල දීර්ඝ කාලයක් අවුරුදු 100 ගාන ඒ මිනිස්සුන්ගේ ගෙවල් ඉස්තරා ගහක් වවනවා. ඊගවට හාමුදුරුවෝ කාට හරි කියනවා ගිහිල්ලා අර ගහ කපාගෙන වරින්. ඉතින් හැම තැනම ආරවුල්.
ගරුමන්තුමා කාලය අවසානයි.
එමනේ එමනේ යන්න ඕන. දැන් මම මේ කියන්න ඇදුවේ මට තව කොච්චර
කාලය අවසානයි ඔබතුමාගේ.
මට තව විනාඩි 5ක් දෙනවා එක්ක අපේ මහින්දමරේ.
දුන්නේ
මම ඉවර කරන්නේ.
වැඩිපුර
මම මේ කියන්න ඇදුවේ
වැඩිපුර විනාඩි 8ක් ගත්තා. 8ක් ගත්තා.
අපේ ගරු ඇමතුමනේ මුළු එකතුව ඉඩම් ඉල්ලා ඇති මුළු පුද්ගලයන්ගේ සංඛ්‍යාව රත්නපුර දිස්ත්‍රික්කයේ 13,002යි. ලොකු ගාණක් නෙමෙයි. ඊළඟට ඒ අයට උවමනා ඉඩම් දෙන්න අවම ප්‍රමාණයක් ඒගොල්ලන්ගේ නිවාස හදන්න අක්කර 1291ක් අවශ්‍යයි. ඒ අක්කර 1291 ගන්න පුළුවන් ලේසියෙන්ම මේ ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාස 17ම. මුඩු ඉඩම් තියෙනවා, වගාවක් නැති ඉඩම් තිබෙනවා. වගා කිරීමට හැකි ඉඩමක ගෙයක් හැදීමට හැකි NBRO අනුමත කරන ඉඩම් තිබෙනවා මේ විශාල වතුකරේ. අපේ රත්නපුර දිස්ත්‍රික්කයේ ඉඩම් ප්‍රමාණයෙන් 20%කට වඩා වතුකර කොම්පැනි වලට අයිති වතුකර. ඉතින් මේ 20%කට 30% ප්‍රමාණයක් වතුකරයට යටත්ව තිබෙනකොට ඒ දිස්ත්‍රික්කය තුළ ඒ ජනයාගේ පාරම්පරික ඉඩම් තමයි මේ වතු වලට යටත් වුනේ. ඒ නිසා මම මේ කියන්නේ අක්කර 1000 ගන්න. මේ අක්කර 1000 ගන්න ගන්න පුළුවන් මම කියන්නේ එක වතු කොම්පැනියකින්. ඒ නිසා ඔබතුමා මේ මිනිසුන්ට නිවාස හදන්න බෑ ඉඩම් කැබැල්ලක් ලැබෙන තුරු. ඒ නිසා ගෙපලකට බිම් කඩක් කියන තේමා පාඨයත් ඔබතුමාගේ ওই නිවාස වැඩ පිළිවෙලට අතුල් කරගන්න. ඔබතුමා තමයි අගමැතිතුමයි ජනාධිපතිතුමයි අතර තියෙන පුරුක. ඒ පුරුක හැබැයි බොහොම අමාරු ටෙන්ෂන් එක යන්නේ දැන්. මොකද ජාතික ආණ්ඩුව බිඳ වැටලා ඉවරයි. දැන් මේ පුරුක තමයි ඒකේ දුක විඳින්නේ. ඒ නිසා ඔබතුමාගෙන් මම හිල්ලනවා මොකක් හරි තීන්දුවක් ඔබතුමාට ගන්න වෙයි වැඩි කල්යන්ට මත්තෙන් ඔබතුමාගේ පියනන්ට වගේම මේ UNP කාර්යෝ පැලැන්ති බලය ඔබතුමාට විරුද්ධව පාවිච්චි කරනවායි කියන එක මට විශ්වාසයි. ස්තුතියි.
බව ස්තුතියි.
මට වචනයක් ගරු මන්ත්‍රීතුමා. ගරු මන්ත්‍රීතුමා මේ UNP එක තමයි මේ රණසිංහ ප්‍රේමදාස කියන පුද්ගලයා රටේ ජනාධිපති කරේ. ඒක මම කියන්නට ඕන. ඒ වගේම මම ඔබතුමාට කියන්න කැමතියි අර මේ පුරුක අර දික්කසාද වෙන්න ඉඩ දෙන්නේ නැහැ.
අන්න එතන ගියා ඉන්නවා.
සුදේ ගරු මුත්තු සිවලංගම් මන්ත්‍රීතුමා
හලෝ කොහොමද එකක් කිය
சபைக்கு தலைமை தாங்கும் அங்கத்தவர் அவர்களே, இந்த அமைச்சில் விசேஷமாக வீடமைப்பு அமைச்சர் கலாச்சார அமைச்சர் கலந்து கொண்டு பேசுவதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இரண்டு அமைச்சர்களும் தோட்டப்புறத்தை பொறுத்தமட்டில் ஓரளவு வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு கொண்டு கூற விரும்புகிறேன், கௌரவ பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே தான் எங்களின் இலங்கையில் வாழும் இந்திய வம்சாவளியுடைய குடியுரிமை முழுமையாக 1988 முழுமையாக கொடுக்கப்பட்டது. எனவே அப்படி நல்ல எண்ணம் கொண்டவர் ஒரு முறை பேசும்பொழுது, நான் தோட்டத்துறை இன்னொரு பிறப்பு எனக்கு இருந்தால் நான் தோட்டத்திலே பிறக்க வேண்டும் என கூறியிருந்தார். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அவருடைய பிள்ளையாகி உங்களுக்கும் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும் என எனக்கு சந்தேகம் கிடையாது. தோட்டங்களில் வீடு கட்ட வேறு அமைச்சர்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு அது போகும் மந்த நிலையில் 500,000 வீடுகள் கட்ட வேண்டியிருக்கு. நான் நினைக்கிறேன் இன்னும் 50 காலம் சென்றாலும் கூட இது முடிவு வரக்கூடிய வாய்ப்பில்லை. இந்திய அரசாங்கத்தில் ஆரம்பத்தில் நானும் கௌரவ ஆர்வம் தொண்டமானும் டெல்லி சென்று இந்த வீட்டு விஷயமாக பேசிய போது அங்கு பிரதம மந்திரி அன்றைக்கு கூறினார், கிட்டத்தட்ட உங்களுக்கு நாங்கள் 5,000 வீடு அல்லது 10,000 வீடு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று. இன்றைக்கு 15,000 வீடு கொடுக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து. நீங்களும் அதற்கு சமமான வீடுகளை நீங்கள் பெற்று அந்த வேலை திட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவீர்களானால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கூற விரும்புகிறேன். இந்த தோட்டம் உங்களுடைய வீடமைப்பு இப்ப சமீபத்தில் கௌரவ வாசுதேவ நாணயக்கார் அவர்கள் வீடை பற்றி சொல்லும் பொழுது கட்டாயம் 15 பேச்சு காணியோடு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என தாங்கள் வாயாலே சொன்னீர்கள். இப்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா 7 பேச்சு காணியில் எங்கள் மக்கள் வீடுகளை மட்டும் அமைக்க முடியுமே தவிர அவர்களுக்கு தேவையான சகல வசதிகளும் கொண்ட ஒரு அமைப்பாக இருக்க முடியாது. ஆகவே நீங்கள் எதிர்காலத்திலாவது தோட்ட மக்களுக்கும் இந்த 15 பேச்சு காணியை பெற்றுக் கொடுக்க முயற்சி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக கோவில் கலாச்சார அமைச்சர் ஒன்று கேட்க விரும்புகிறேன். கலாச்சார மண்டலங்கள் இந்த இலங்கையில் பல பகுதிகளிலும் கட்டப்படுகிறது. ஆனால் நுவரிலே தமிழர்கள் சிறந்து வாழும் பகுதியிலே அந்த நகரத்துக்கு ஒரு கலாச்சார விடுதி கிடையாது, கலாச்சார மண்டபம் கிடையாது. தயவுசெய்து அதை கட்டி கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். தோட்டங்களை பொறுத்த மட்டும் 100,000 கோயில்கள் உடைக்கப்பட்டு பழங்கோயில்கள் உடைந்து தகரத்தாலும் மரத்தாலும் கட்டப்பட்ட வீடுகளாக இருந்ததனால் இன்றைக்கு எல்லாம் புதுப்பிக்க வேண்டியிருக்கிறது. தயவுசெய்து நீங்கள் அதற்கு வந்த மக்களுக்கு அப்படி அறையும் குறையுமா இருக்கும் வீடுகள் கட்டு இந்த கோயில்களை கட்ட உதவுகிறார்னால் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருப்பேன். அடுத்து வீடு என்று பேசும்போது தோட்டத்து வீடு என்று பேசும்போது தோட்ட தொழிலாளிகளை மட்டும் இது குறிப்பிடுகிறது. ஆனால் தோட்டத்து குடியிருப்பு அப்படி இல்லை. அங்கு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், தபால் ஊழியர்கள் இருக்கிறார்கள், கிராம சேவகர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட உத்தியோகஸ்தர்களெல்லாம் கூட அந்த வீடுகளிலேயே லயங்களிலேயே தான் வாழ்கிறார்கள். பெற்றோர்கள் கூட தயவுசெய்து அந்த பகுதிகளில் வீடு அமைக்கும் பொழுது இவர்களுடைய எதிர்காலத்தையும் கவனத்திற்கொண்டு அவர்களுடைய வீடுகளையும் அமைச்சு கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். கலாச்சார அமைச்சர் தயவுசெய்து இந்திய தமிழ்நாட்டு கேரளாவுக்கு செல்லும் பக்தர்கள் ஐயப்ப பக்தர்கள் விசா எடுக்க மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். பிற நாட்டிலிருந்து சில நாடுகளிலிருந்து சமய தொண்டுகள் இங்கு செய்ய வருபவர்களுக்கு விசா இல்லாமலே இலங்கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி இந்தவர்களுக்கும் இந்த விசாவிலிருந்து விடுதலை பெற்றுக் கொடுக்க கலாச்சார அமைச்சர்கள் நீங்கள் அக்கறை எடுக்குமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். தனியார் துறை வீடு அமைப்பு வீடமைப்பு திட்டத்திலே தனியார் தோட்டங்கள் உள்ளடக்கப்படவில்லை. தனியார் தோட்டங்கள் பெரும்பாலும் இருப்பதனால் அதுக்கு 100 ஏக்கர் 200 ஏக்கர் வைத்திருந்து அதுவும் தோட்ட கம்பெனிகள் தோட்டங்களைப் போல இருக்கிறது. அங்குள்ள தொழிலாளர்களுக்கு வீடமைப்பு திட்டங்களுக்கு ஆக பெரிய கஷ்டமாக இருக்கிறது. காணி கிடைப்பது கஷ்டம். அது இல்லாமல் அவர்கள் இந்த ஏற்பாடுகளுக்கு உள்ளடக்கப்படவில்லை. அவர்களையும் உள்ளடக்கப்பட வேண்டுமா தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர் அவர்களே, இதுபோல நீங்கள் பாரிய அளவில் மக்களுக்கு சேவை செய்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆரம்பத்திலிருந்து நான் உங்களை கவனித்திருக்கிறேன். நீங்கள் சாதாரண அம்மானாக இருந்தாலும் கூட உங்கள் தகப்பனாருடைய வழிகாட்டலின் மேல் நீங்கள் நல்ல ஒரு அமைச்சராக மேலும் ஓங்கி வளர்ந்து மேலும் சேவைகளை செய்து நல்ல பெயர் எடுக்க வாய்ப்பு இருக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
சுத்திகரு மந்திரிதுமா.